பகவானுடைய விதவிமான நாமாக்கள்ல நாம் பிரகிரகம் நிகிரகம் வியக்கரோ நைக்க சுருக்கோ கதாங்கிரஜா அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு பகவானுக்குன்னு அசாதாரணமான ஒரு நாமா இருக்கு, அந்த நாமாவை நமக்கு சொல்லணுங்கிறதுக்காக அந்த அதோட சேர்ந்த அது மாதிரி இருக்கிற நாமாக்களை சொல்றாங்க. ஈஸ்வரகான்னு சொன்னமையானால் பரமேஸ்வரனைத்தான் குடிக்கும். அதே போலயே சதுர்பாகோன்னு சொன்னா கிருஷ்ண பரமாத்மாவைத்தான் குடிக்கும். எல்லா தேவதைகளும் தான் நாலு கைகள் இருக்க, இருந்தாலும் சதுர்பாகோங்கிற நாம வாசுதேவே ரூபம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த சதுர்பாகுன்னு சொன்னதுனால சதுகுன்னு வரக்கூடியதான நாமாக்கள்ல ஒன்ன சேர்த்துட்ட சதுர்மூர்த்தி, சதுர்பாகு, சதுர்வியூக, சதுர்கதி, சதுராத்மா, சதுர்பாவ, சதுர்வேதவி ஏகபா அப்படின்னு அத்தனையும் சதுகு சதுகுன்னு வரக்கூடியதான நாமாக்கள். இதுல முதல்ல சதுர்மூர்த்தி, நாலு மூர்த்திகள் இருக்கிற உள்ளவர். மூர்த்தினா உருவம்னு அர்த்தம். பகவானுக்கு நாலு உருவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற. இந்த நாலு உருவங்கள் இதுக்கு முல்ல சதுரமான உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாட்டிக்காரர். சதஸ்ரஹா மூர்த்தயா, நான்கு மூர்த்திகள் இருக்கு பகவானுக்கு அப்படின்னு சொல்ற. இந்த நான்கு மூர்த்திகள் பகவானுக்கு எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். அதுல உலகங்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்னால இந்த உலகங்கள்லாம் எப்படி இருந்தது, தான் வரத்துக்கு முன்னால உலகங்கள்லாம் எப்படி இருந்தது அது நாம பார்க்க முடியாது. என்ன, நீங்க ஏழு எட்டு நிலை ஆன பிறகுதான் வந்திருக்கு. ஆத்மன ஆகாசம் பூதா, முதல்ல ஆகாசம், ஆகாசா வாயு, ரெண்டாவது வாயு, வாயோ அக்னி, அக்னே ராபா, அத்யா பிருத்திவி. பூமி வர்றதுக்கே அஞ்சு ஆயிடுது. அதுக்கப்புறம் பிருத்திவியா ஓஷதயா ஓஷதீவ்யோன்னம், பூமியில இருந்து மரங்கொடிகள் உண்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த மரங்கொடிகள்ல இருந்து நமக்கு இலைகள், காய்கள், பழங்கள், தானியங்கள் இவைகள்லாம் உண்டு. ஓஷதீவ்யோ அன்னம், பிறகு அண்ணா புருஷா, இந்த அண்ணம் உட்கொள்றதுனாலதான் புருஷன் வந்தார். இப்ப இந்த புருஷன்ங்கிறது அங்க பார்த்தோமையானால் எட்டாவது பரிஸ்தியில் வரும். அதனால உங்களுக்கு நீங்களே எட்டாவது தலைமுறை. அது முதல் தலைமுறை எப்படி உண்டாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமோ? யாருக்கும் தெரியும். ஆகையா எது பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ நமக்கு தெரியாதோ, தெரியாத விஷயத்த வேதம் தான் சொல்றோம். அந்த வேதம் என்ன சொல்றது, முதல் முதல்ல ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா, பிரம்மம் எப்படி இருந்தது, ஏகமேவ ஒண்ணானது. அந்த ஒண்ணானது எப்படி, சஜாதீய விஜாதீய ஸ்வகத பேதம் இல்லாதது, ஒரு விதமான வேற்றுமையும் இல்லை. ஒரு மரத்துல மரம்னு ஒண்ணு சொன்னாலும் அதுல இலை, பிஞ்சு, காயே, தொடரு, அடிக்கட்ட, வேறு இப்படிப்பட்டதான பல வேதங்கள் இருக்கா போல ஆத்மால ஒரு வேற்றுமையும் இல்லை. ஆகாசம் போல ஒரே மாதிரி இருந்தது. அது இது ஒரு மரம், இன்னொரு மரம், இது மாமரம், இன்னொன்னு வாழை மரம், இன்னொன்னு தென்னை மரம் அப்படிங்கிறது மரங்களாக இருந்த போதிலும் மரங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கு பத்தில, அது சஜாதிய பேதம் அப்படின்னு. அப்படிப்பட்டதான சஜாதிய பேதமும் பரமாத்மாவுக்கு இல்லை. ஏன்னா அவர் உத்தரவுதான் இருக்கிறது, ரெண்டு மரம் இருந்தா இது ஒண்ணு அது ஒண்ணும் இருக்கிறவே உத்தரவு, அதனால அந்த பேதமும் இல்லை. அப்புறம் விஜாத்திய பேதம், பரமாத்மா வேற இது வேற அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா எந்த பதார்த்தமும் அவரிடத்துலதான் பிறந்திருக்கு, எல்லாமே அவரிடத்துல பிறந்திருக்கு. பிறந்த பதார்த்தங்கள் இது வேற அது வேறன்னு சொல்லிடும், எல்லாமே பரமாத்மா, காரணமும் காரியமும் ஒண்ணு. என்னாச்சு, ஒரு விதமான பேதமும் இல்லாதான பொருள் அப்படின்னு சொல்லு. பொருள் ஒண்ணும் பேதம் இல்லை, ஆனா கூட உலகம் ஒண்ணு எப்படி உண்டாச்சு? அவரிடத்திலேயே ஒரு சக்தி இருந்தது, நம்ம கையில எழுதுற சக்தி மாதிரியும் கண்ணில பார்க்கிற திறமை மாதிரியும் அவரிடத்துல ஒரு திறமை இருந்தது. அந்த சக்திக்கு திறமைக்கு நாம் என்ன சொல்லியிருக்கோம், மாயான்னு பேரு. பகவான் இடத்துல விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியதான ஒரு சக்தி மாயான்னு அந்த தன்னுடைய சக்தியோட தான் இருக்கும் பொழுது அவருக்கு ஈஸ்வரன் சுத்த பிரம்மமானது துரியமானது இப்ப பிராஜ்யனாச்சு அல்லது ஈஸ்வரனாச்சு வச்சு. அந்த ஈஸ்வரனா இருக்கக்கூடியதான தத்துவம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு, சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜாயே ஏதே நினைச்சலாம். எப்படி நான் பலவாக ஆவேன் அப்படின்னு, பலவாகவே நினைச்ச பலவாயிட்ட. முதல்ல என்ன ஆயிட்டார், அது கொள்ளும் முதல்ல பஞ்சபூத சூக்ஷ்மங்களை தயார் பண்ணினார். பூத சூக்ஷ்மங்கள் சின்ன சின்னதா இருக்கும், ஆட்டம்ஸ் மாதிரி, ஆட்டம்ஸ் இல்லை அது மாதிரி. அதுக்கு தன்மாத்திரான்னு சொல்லணும், ததேவ தன்மாத்திரம். அந்த தன்மாத்திரைகள் உண்டாச்சு. இந்த தன்மாத்திரைகள் உண்டானதே அவருக்கே என்ன பேருன்னு, ஹிரண்யகர்த்தர்னு பேர். எப்படி ஒரே பரமாத்மா துரியமானவர் மாயையோட சேர்ந்த பொழுது அவருக்கு ஹிரண்யகர் இது ஈஸ்வரர்னு பேர். அந்த மாயையிலிருந்து அபஞ்சீகிருதப்பட்ட பூதங்கள் பூத சூக்ஷ்மங்கள் உண்டானதுவே அவருக்கே பேரு ஹிரண்யகர்பர். அந்த ஹிரண்யகர்பரானவர் என்ன பண்ணினார், அவரே பஞ்சீகரணம் பண்ணினார். உலகங்களை எல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு பஞ்சீகரணம் பண்ணினார். பஞ்சீகரணம் பண்ணணுமே அவருக்கு வீராட்டது பேர். ஸோ ஒருவரே துரியமாக இருந்தவர் மாயையோட கலந்ததுமே ஈஸ்வரர் என்றும், மாயனுடைய மாயினால அபஞ்சீகிருத பஞ்சபூதங்களை பண்ணினதுமே அவருக்கு ஹிரண்யகர்த்தர் என்றும், அதுக்கப்புறம் விஸ்தாரப்படுத்தின பிறகு அவருக்கு விராட் என்றும் பேர். ஒருவருக்கே நாலு பேர், என்ன பண்றது, ஒருவரே அப்பாக்கு பிறந்ததுமே குழந்தைன்னு பேர். இப்ப பையன், இவருக்கு கல்யாணம் ஆச்சு, இவருக்கு ஒரு பையன் பிறந்தார். இப்ப இவர் பேர் என்ன, பையன் இல்ல, இவர் பேர் அப்பா. இந்த அப்பாவுக்கு ஒரு பையன் பிறந்தார், அப்பா அந்த பையனுக்கு ஒரு பையன் பிறந்தார். இவர் அப்பாவா இத்தனால இருந்தவர் தாத்தா ஆயிட்டார். முதல்ல பையனா இருந்தார், பிறகு அப்பா ஆனார், பிறகு தாத்தா ஆயிட்டார். அந்த பேரனுக்கு ஒரு குழந்தை பிறந்தமே இவர் கொடுத்தாத்தா ஆயிட்டார். ஒருத்தருக்கே இத்தனை பேர் என்ன, ஒருவன் தான், வியக்தியில வித்தியாசம் இல்ல, அதே வியக்தி தான், ஆனா தனித்தனியாக இன்னொரு இடத்துல வித்தியாசம் வந்ததுனால அவருக்கு பேர் வந்தாச்சு. மாயையோட இருக்காம மாய சம்பந்தம் இல்லாம இருக்கிற காலத்துல அவருக்கு பிரம்மம்னு பேரு. இது எம்மாயே நினைச்சதுனால ஈஸ்வரன் பேரு. ஈஸ்வரன் பேர் வந்த பிறகு அவர் என்ன பண்ணினார், அபஞ்சீகிருத பஞ்சபூதங்களை பண்ணினார், இரண்யகர்த்தர் ஆயிட்டார். அதுக்கப்புறம் உலகத்தை விஸ்தாரப்படுத்தணும் நினைச்சார், விராட்டார். அதுக்கு பிறகு அந்த விராட்டில இருந்து சகல பிரபஞ்சங்களும் உண்டாச்சு, பிராமணம் சிவகமா சீர்பாபு ராஜன்யக்ருதா வரிசையா ஆயிடுது, டக டக்கதா ஆயிடுது. இப்ப இவ் விராட்டா இருந்தாலும் ஹிரண்யகர்பா இருந்தாலும் ஈஸ்வரனா இருந்தாலும் துரியமா இருந்தாலே ஒண்ணுதானே, அதை நம்ம அறிஞ்சுக்கணும், அந்த வியக்தியை அறிஞ்சுக்கணும். அதை அறிஞ்சுக்கிறதுக்கு வேதங்கள் என்ன சொல்லிருக்க, அவருக்கு நாலு பாகங்கள், சதுஷ்பாத் பிரம்மா. சதுஷ்பாத்னா பசுமாட்டுக்கு நாலு பாதங்கள் இருக்கா போல இல்ல, ஒரு ரூபாய்க்கு நாலு கால் ரூபாய் இருக்கா போல, ஒவ்வொன்னா சேர்த்து மூணு கால் ரூபாய் ஆச்சு, நாலாவது கால் ரூபாய் சேர்த்தா என்னாச்சு, இப்ப நாலு கால் ரூபாய் இல்ல ஒரு ரூபாய். தனித்தனியாக இருக்கக்கூடியதான பொருட்களை நாலாவது சேர்த்து வச்சதுமே எப்படி ஒன்னா எடுத்தோ, அதே போல விராட்டையும் ஹிரண்ய கர்ப்பரையும் அவ்யாக்கிருதமான ஈஸ்வரனையும் சேர்த்து அதுக்கு அப்பாற்பட்டதாக இன்னொன்று சேர்த்து கிடையாதுனால என்னாச்சு பரமாத்மா இட்டார் துரியன் இட்டார். இதுதான் மாண்டோக்கியம் சொல்றது அகாரம் உகாரம் மகாரம் அந்த மூணும் சேர்ந்து அதுக்கு அப்பாற்பட்டது நாதத்தோட சேர்ந்ததுமே என்னாச்சு ஓம் அப்படி அகார உகாரம் அகாரம் ஓம் தான் ஆச்சு. அதோட துரிய பாதம் சேர்ந்ததுமே இந்த ஓம்ங்கிறதே போயிடுது. என்ன இருக்க கேவலமான ஒரு சுரூபம் தான் இருக்கு. அதே போலயே நீங்க இந்த ஸ்தூல சரீரத்தையும் ஸ்தூல சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான லிங்க சரீரமான புலன்களையும் அதற்கும் அப்பாற்பட்டதான கேவலமான ஆனந்தமய கோஷத்தையும் தாண்டி ஒரு சுரூபம் இருக்கு அறிந்திடையானால் ஆகவும் சுத்த பிரம்மமாயிட்டேன். அதை அறிவதற்காகத்தான் நமக்கு இவ்வளவு பிரயத்தனமும். இந்த நாலு உருவமும் யாரத நீங்க நான் சொல்றல இந்த நான் ஆனது யார மூச்சுன்னு இருக்கிறப்ப நான் நான்கிறேன், சொப்னம் திறக்கிறப்ப வேற ஏதோ சரியிருந்த நான்கிறேன், இந்த சரியிருந்த படுத்து தூங்கிட்டு இருக்கேன். வயசானவளுக்கு தன் சின்ன வயசுல காலேஜுக்கு போனா போல சொப்னம் வருமா. அப்ப என்னாச்சு இந்த சொப்னம் வரப்பவே சின்ன வயசுல சொப்னம் வந்ததுன்னா போன ஜென்மால நடந்தது சொப்னம் வரும், நடு வயசுல சொப்னம் வந்தா இந்த ஜென்மால அனுபவிச்சா போல வரும், கிழத்துல சொப்னம் வந்ததுன்னா அடுத்த ஜென்மம் அப்ப வந்து காமிக்கும். அப்படி சாஸ்திரம் சொல்றது சொப்னத்துல என்னென்ன இருக்கு அப்படி. சோ விவகாரம் என்ன எல்லா சொப்னத்திலையும் ஏதோ வந்து நம்ம அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுறப்படாது. சொப்னம் பார்த்ததுமே சொப்னத்தை உறுத்தி பாருன்னு சொல்ல மாட்டேன். என்ன சொப்னம் நீங்களா பாக்குறேன், சொப்னத்துல பாக்குறது உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸும் இல்லை, அதோ பாக்குறேன். ஆனா சொப்னம் ஞாபகம் இருந்து அதை அனலைஸ் பார்த்து பண்ணி பார்த்தேடையானால் நிறைய விஷயங்கள் தெரியும் மனுஷனுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லுது. இதுக்கு அப்பாற்பட்டதாக அஜானம்னு ஒண்ணு இருக்கு. அதான் நம்ம தெரியாம சுகமக மஸ்வாப்தம் அதோட நிறுத்திக்க மாட்டேங்குதுல நகிஞ்சி தவேதிஷம். நன்றாக தூங்கினேன், நிம்மதியாக தூங்கினேன், ஒன்றும் தெரியாம தூங்கினேன். ஒன்றும் தெரியல கூட எவ்வளவு ஆனந்தமா சொல்றேன் பார்த்தடா. இவன் என்னவோ எம்ஏ வாசிச்சிருக்கா, பிஹெச்டி பண்ணியிருக்கான், அது பண்ணியிருக்கான், இது பண்ணியிருக்கான், கிடைக்கல அவனே சொல்றான். ஒன்றும் தெரியாம தூங்கினேன் சார்ல அதுல ஒரு ஆனந்தமா சொல்றான் பார்த்தேல. அந்த ஒன்றும் தெரியலேங்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்குன்னா அஜானம். இந்த அஜானத்தையும் தாண்டி ஒரு சொரூபம் இருக்கு. அந்த சொரூபத்தினால்தான் நீங்க ஆனந்தமா தூங்குறேன். அது இருக்க தொட்டு தான் ஆனந்தம் வரும். ஏன்னா அங்க பாக்குறதுக்கு ஒரு பதார்த்தம் இல்லை, கேட்கறதுக்கு ஒரு பதார்த்தமும் இல்லை, தூக்கத்துல சாப்பிடுறதுக்கு ஒரு பதார்த்தமும் இல்லை, அனுபவிக்கிறதுக்கு ஒரு பதார்த்தமும் இல்லை. ஆனாலும் நிம்மதியா தூங்கினேன் சார். அந்த நிம்மதி எங்கிருந்து வந்தது உள்ள பரமாத்மா. அந்த துரியமும் எல்லாரிடத்துலயும் இருக்க. அந்த நாலு உருவத்தையும் என்ன சொல்லியிருக்கோம், சதுர்மூர்த்தி நாலு மூர்த்திகள். சாதாரணமா நம்ம கிருஷ்ணமூர்த்தி ராமமூர்த்தி இப்படிதான் வச்சுக்கிறோம். பகவானுக்கு என்ன பேரு, சதுர்மூர்த்தி நாலு மூர்த்தி. சகஸ்ரா மூர்த்தய விராட் சூத்ர அவ்யாக்கிருத துரியாத்மானா பார்க்கணும். விராட் வைஸ்வானரன் விஸ்வன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது சூத்ரா, சூத்ராங்கிறது ஹிரண்யகர்ப்பர். அவ்யாக்கிருதா, அவ்யாக்கிருதாங்கிறது பரமேஸ்வரன். அதுக்கு அப்பாற்பட்டது துரியம். இந்த துரியம்னு சொல்றது கண்ணுக்கும் காலுக்கும் அப்பாற்பட்டது பரபிரம்மம்னு சொல்லும். அந்த சுரூபம் புலராகாது, மனசு அதை அறியாது. மனத்தை அறியணுமேயானால் அதுக்கு சகலமான ஒரு சுரூபம் ஒரு உருவம் இருக்கணும். சதுர்புஜே சந்திரகலாவதந்தே அப்படின்னு சொல்றேன். அதே போலங்க சதுர்மூர்த்தி சதுர்பாகு சதுர்யூக சதுர்கதி அப்படின்னு ஒரு உருவம். பீதாம்பரம் கரவிராஜி தசங்க சக்கர கௌமோதிகி சரசிஜம் கருணா சமுத்திரம் ராதாசமேதம் அதி சுந்தர மந்தாசியம் பாதாலேஷ மனுஷமும் பிரதிபாவயாமி அப்படின்னு ஒரு உருவம் இருக்கணும். பரமாத்மா மஞ்சப்பட்டம் கட்டிண்ட அழகான கிரீடம் மகர குண்டலங்கள் அப்படி தோல் வளையங்கள் இவை எல்லாம் இந்த மந்த ஆசத்தோட நம்மளை பார்த்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா மாதிரி ஒரு ஸ்வரூபம். இதை சொன்னா மனசு நிக்கும், இந்த ஆகாசம் மாதிரி ஸ்வரூபம் அப்படின்னு சரி வச்சு இருக்கோம். மனசு நிக்க மனசு நிக்கிறதுக்கு ஒரு உருவம் வேணும். அந்த உருவம் தான் இங்க நாளா பிரிச்சு சொல்லியிருக்கு. அதான் சதஸ்ரஹா மூர்த்தயா விராடு சூத்ர அவ்யாக்கிரத துரியாத்மானஹா அத்யா. இந்த நாலு மூர்த்திகளும் நாலு உருவங்களும் இவருக்கு தான். ஆகையால் ஒரே பிரம்மம், சுத்தமாயிருந்த பிரம்மம், மாயோட சேர்ந்த ஈஸ்வரன் என்றும், அபஞ்சீகிருத பஞ்சபூதங்களை உண்டு பண்ணினதுமே இரண்யகர்த்தன் என்றும், உலகத்தை படைத்ததுமே சூத்ராத்மா என்றும், விராட் என்றும் நாலு உருவங்கள் ஏற்பட்டிருக்கு. அது இந்த பரமாத்மா இவர் என்ன பண்ணிருக்க, ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு கலரா இருக்க. இந்த மகாவிஷ்ணுவானவர் ருத யுகத்துல வெளுப்பாகவும், திரேதா யுகத்துல செவப்பாகவும், அதே போலயே போன துவாபர யுகத்துல மஞ்சளாகவும், இந்த கலியுகத்துல கிருஷ்ணனாகவும் இருக்கு. கருப்பாக்க ராமனோ கிருஷ்ணனோ மகாவிஷ்ணுவோ யாரை சொன்னாலும் நம்ம சொல்றேன், இதெல்லாம் கருப்பு அப்படிங்கிறது. இந்த கருப்பு என்று சொல்லியிருக்கேன் பகவானுக்கு. பகவானுக்கு ஏன் கருப்புன்னு சொல்லணும்? கருப்பா இருக்கக்கூடாதா? ஏன் வர கருப்பா நீளமா இருக்க அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் யோஜனை படிப்பார். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வியாபகர், எங்கும் உள்ளவர். எங்கும் உள்ளவர்னா ரொம்ப பெரியவர். எந்த பொருள் ரொம்ப பெருசா இருக்கோ அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்கா அந்த கருப்பாயிடும். கருப்புன்னா நீளமாயிடும். ஏன் அப்படின்னா, நான் சொல்லல, ஜலம் இருக்கு. குளத்துல ஜலம் பாருங்க, குளத்துல ஜலம் பாருங்க, ஏரியில ஜலம் பாருங்க, சமுத்திரத்துல ஜலம் பாருங்க. சமுத்திரமும் ஜலம் தான். சமுத்திர ஜலம் பார்த்தேன்னா உங்களுக்கு நீளமா தெரியும். ரெண்டு கையாலையும் அப்படி உங்க அஞ்சலியில ஜலத்தை எடுத்து பாருங்க. இப்ப என்ன சார் பாருங்க, நீளமா ஜலம் இருக்கு, கையால எடுத்ததுமே இப்படி ஆயிடுது. அது அவ்வளவுதான், ஒண்ணும் சொல்ல முடியாது. வெளுப்பாத்தான் ஜலம் இருக்கு, ஆனா அது நீளமா தெரியும். ஏன் அதிகமா இருக்கிறதுல ஒரு சைஸை தாண்டி எடுத்ததுன்னா எந்த பொருளும் நீளமா தான் தெரியும். அதே மாதிரியே நம்ம கிட்ட இருக்கிற ஆகாசம் ஸ்பேஸ், இது என்ன ஒரு கலரும் இல்லை. ஆனா வெகு தூரம் போய் பார்த்தாலேனா தூரக்க போக போக ஆகாசம் நீளமா இருக்கு. இது பிராந்திங்கிற வேதாந்திகள்லாம் அது உண்மை இல்லை அப்படிங்கிறோம். ஏன்னா ஏர்பிளைன்ல போய் பார்த்தாலும் அங்கே கடல் கலர்ல தானே இருக்கு, அங்கே அதுக்கு மேல தெரிகிறது. ஸோ எங்கே போனாலும் எது மாத்தா இருக்கோ அது நீளமா இருக்கும். அதனால்தான் கிருஷ்ணனையும் நீலவர்ணம்னு சொன்ன. இந்த நீளம்னு சொல்றதுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம கண்ணுக்குள்ள இருக்கக்கூடியதான கலர் தான் வெளியில தெரியும். கண்ணுக்குள்ள இருக்கக்கூடியத நைல்யம், அதான் வெளியில தெரியாது. நான் அங்கே ரகசியம் பகவானை ஏன் நீலவர்ணர் நீலமேக சாவலர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது காரணம் இதுதான், அவர் மாஸ்டர் எல்லாரை விட ரொம்ப பெரியவர் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இதை சொல்லிட்டு இருக்க. ஆகையால் கலியுகத்துல பகவான் எப்படி இருக்கார்? கிருஷ்ணனா இருக்கார். அப்படி இப்ப நாலு வர்ணம் சொல்லிட்டேன்னா, மஞ்சளாகவும் வெளுப்பாகவும் ரத்தமாகவும் கருப்பாகவும், ஒவ்வொரு வர்ணத்திலையும் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்க. ஆகையால் சீதா ரக்தா பீதா கிருஷ்ணா சதஸ்ரோ மூர்த்தயா அஸ்யா. பகவானுக்கு நாலு உருவங்கள் உள்ளர. இந்த சதுர்மூர்த்திங்கிறது இவருடைய ரெண்டு அர்த்தம் பண்ணிருக்கு. ஒன்னு வேதாந்த ரீதியா ஒன்னு அர்த்தம் சொல்லியிருக்கேன். துரியமாகவும் ஈஸ்வரராகவும் சூத்ராத்மாவாகவும் அவ்யாக்கிரத விஸ்வராகவும் இருக்க. இல்ல யுகபேதேன அவர் இந்தெந்த உருவங்களை இந்தெந்த கலரை எடுத்துட்டு இருக்க. ரெண்டு அர்த்தம் இருக்கு, சதுர்மூர்த்தி. அடுத்தது சதுர்பாகு. பகவானுக்கு நான்கு கைகள் இல்ல. எல்லா தெய்வத்துக்கும் நான்கு கைகள் இருக்கு ஜெனரலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகவான் நாலு கைகள்லையும் என்னென்ன வச்சுருக்க? சங்கம், சக்கரம், கத, தாமரை. இந்த சங்கமானது ஞானத்தை கொடுக்கிறது. எப்பவுமே சங்கத்தை தியானம் பண்ணினோமையானால் மனுஷியாளுக்கு அறிவு உண்டா. இந்த அறிவுன்னா எப்படிப்பட்டதான அறிவு? லௌகிகமான அறிவா இருந்தாலும் சரி, அல்லது ஆத்தியாத்மிகமான அறிவு, அறிய வேண்டியதான அறிவு. எல்லா அறிவும் தான் இருக்கு, எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், ஹிஸ்டரி நிறைய படிச்சிருக்கோம். அதெல்லாம் படிச்சப்ப என்ன தீர்மானம் ஆயிடுச்சுன்னா, உத்தியோகத்துக்கு போனப்ப அது ஒன்றும் பிரயோஜனப்படல, ரொம்ப பிரயோஜனப்படும் நினைச்சு பார்த்தேன். இன்ஜினியரிங் எல்லாம் வாசிக்கிறோம், எல்லாத்த பார்த்துட்டு கம்ப்யூட்டர் டைப் பண்ணிட்டு இருக்கோம், என்ன சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்னமோ வாசி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு, வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க சம்பந்தம் இல்லை. ஆனா அவனுக்கு அறிவு வளர்க்கிறது, எப்படி ஒரு குணத்தை செயலை எப்படி பண்ணணுங்கிற ஒரு அறிவு கொடுக்கறது அவ்வளவுதான். நீங்க வாசிச்சதெல்லாம் ஏதோ சில பேருக்கு தான் உபயோகப்படுறது, மீதி பேருக்கெல்லாம் அது உபயோகப்படுது. ஆனா எல்லோருக்கும் உபயோகப்படக்கூடியது ஒரு அறிவு இருக்க, அது என்னது? ஆத்மதன். நாம் நமக்கு வேண்டிய பொருளை உபயோகிக்கிறோம், ஆனா நம்மளை பத்தி நம்ம யோஜனை பண்ணல, நான் யாருங்கிறது யோஜனை பண்ணல. ஆனா நான் யாருங்கிறது யோஜனை பண்ணி அறிந்தால்தான் மனுஷனுக்கு நிம்மதி. சோ இந்த நான் யார்னு சொல்லக்கூடியதான பதார்த்தம் இந்த உபனிஷத்துகள் தான். அந்த ஞானத்தையும் கொடுக்கிறது சர்க்கம். அதுக்கப்புறம் சக்கரம்னு சொன்னேன் பார்த்தேன், மனுஷனுக்கு வாழ்க்கையில இடையூறுகள் பல. எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் அந்த காரியத்துக்கு இடையூறுகள் வந்துட்டே இருக்கும். ஏன் சார் வந்தது? ஜென்மாந்திரத்துல பாபம் பண்ணிட்டு தெரியாது, ஏதோ தப்பு பண்ணேன். தப்பு பண்ணினதுனால நாம் எடுத்துட்ட செயல் எதுவும் ஸ்மூத்தா போக மாட்டேங்க, அப்பப்பா அப்பப்பா அதுக்கு ஒரு இடையூறு வரும். இடையூறு வந்து நம்ம விடுறோமா? இல்ல, ஏதோ பகவான் கணபதியை தியானம் பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம், கோவில் போறோம், சுத்தரும், ஏதோ பகவான் ஆசிரியத்துக்கிறோம், ஏதோ சிலது போறது வச்சுக்கணும். இந்த இடையூறுகள்லாம் நமக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் நமக்கு சத்ருக்களே இருக்கப்படாது வாழ்க்கையில. வெளியில் இருக்கிற சத்ருக்கள் இருக்கட்டும், உள்ளூர உமக்கு சில சத்ருக்கள் இருக்கா? யாரு? ஆசை, கோபம், பணம் நம்ம கிட்டே இருக்கணும், இன்னொருத்தருக்கு போகப்படாதுங்கிறது லோகம், ஒன்னு இன்னொன்னா கருத்துறதுங்கிறது மோகம், ஒன்னும் இல்லாமலே நான் ரொம்ப பெரியவன், எல்லோரும் என்ன போகணும் அப்படின்னு நினைக்கிறா பார்த்தேல, இது மதம். இன்னொருத்தருக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா வயதறிகிறது பார்த்தேல, இது மதம். இப்படி ஆறு தோஷங்கள், சத்ருக்கள் நமக்குள்ளேயே இருக்க, இந்த ஆறு சத்ருக்கள் நம்மளை வாட்டிண்டு இருக்க, அதனாலதான் மனுஷன் ரொம்ப கவலைப்பட்டு, நான் எனக்கு சேர்ந்தவர்கள் எப்பொழுதும் நன்றாகவே இருக்கணும். இது நல்லது அல்ல சார், இந்த பேசினர் இதுதான் காமம். அதனால நமக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டம் தனதுன்னு வச்சுட்டு கவலைப்படலாம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறப்ப அவனுக்கு என்ன ஒரு பிராரப்தம் இருக்கோ அதுக்கு தந்தாப்பில் தான் அவனுக்கு சுக துக்கம் வருது. அதனால அந்த சுக துக்கங்கள் அவன் அனுபவிக்கிறப்ப கூடிய மட்டும் நீங்க சகாயம் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா அங்க துக்கம் வந்துருது, நீங்க அழுதுன்னா உங்க வாழ்க்கை கெட்டு போறது. ஆனா சகாயம் பண்ணணும், யாருக்கு துக்கம் வந்தாலும் சகாயம் பண்ண வேண்டியதான். சகாயம் பண்ற காலத்துல நமக்கு எப்படி வந்துருது அப்படின்னு, அதே போல நமக்கும் துன்பம் வரும். துன்பம் வர காலத்துல ஜென்மாந்தரத்துடைய பிராரம்பத்தினால வந்தது, இனிமேல பகவான ஆசிரியச்சுட்டு நல்லத வரவழைச்சுப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு நல்ல காரியங்களை பண்ணிட்டு இருக்கணும். இது போல காம குரோத டக்குன்னு கோபம் வருது பாருங்க, சொன்னதுமே லோக மோக மத மாத்தரியம், எவ்வளவு காசு இருந்தாலும் எல்லா காசும் எனக்கே வரணும், அது நான் தான் ரொம்ப பெரியவன் அவனவன் நினைச்சிட்டு இருக்கேன். யாரு பெரியவன் யாருக்கும் தெரியல, ரொம்ப பகவானுக்கு முன்னால் நான் எல்லாம் பொடி. தாச தாச சரமாபதி தாச தாச தாசத்திய தாச இதுமே ஸ்மரமே முகுந்தாங்கிற குலசேகராழ்வர் முகுந்த மாலாங்கிற கிரந்தத்தில், அப்படி நாம் அவருக்கு அவருக்கு முன்னால அகிஞ்சனன், அகிஞ்சனன் எதற்கும் உதவாதவன் அப்படி சம்பிரதாயத்தில் இப்படி வேண்டது அப்படி நம்மளை நினைச்சுக்கணும். என்ன நமக்கு கர்வம் வரப்படாது, கர்வம் ஏனோ உதர்வது, நான் அதை வாசிச்சிருக்கேன், இதை வாசிச்சிருக்கேன், பேருக்கு முன்னால முன்னால் பின்னால் முன்காலத்துல பிஏன்னு போட்டுப்பா, இப்ப யாரும் போட்டுக்கிறது இல்லை, இதை போட்டுட்டாலும் யாரும் கேர் பண்ணல. ஒருவேளை ஒண்ணும் இல்லாத போனா என்ன வச்சிருக்கானோ, இப்ப எதுக்கு போட்டுக்கலன்னு போட்டுக்காத போனா ஒரு மரியாதை இருக்கு இன்னைக்கு, அதுக்கப்புறம் அவ்வளவு வாசன் அவ்வளவுதானா அப்படி டாக்டர் எம்டின்னு வச்சிருக்கேன் அவ்வளவுதானே சார், பக்கத்துல வேற ஒண்ணும் இல்லையா அப்படிங்கிறான். எங்க நம்ம ஜென்மம் முழுக்க வாசிட்டு இருப்பார, ஆனா ஒரு மனுஷனுக்கு ஏதாவது போட்டுட்டா ஒரு பச்சேதுக்கமா இருக்கு இன்னைக்கு, ஒரு காலத்துல பிஏன்னு போட்டு ரொம்ப பெரியவன் அப்படின்னு நான் கண்ட காலமும் உண்டு. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி எல்லாவற்றுக்கும் நான் தான் வசந்தி எனக்கூடியதான அகங்காரத்தை விட்டுருந்தோம். இப்படி இந்த அகங்காரமும் வெளியில இருக்கக்கூடியதான சத்ருக்களையும் போக்குவதற்காக சக்கரத்தை கையில வச்சுருக்கு. அதுக்கப்புறம் மீதி எப்படி இருந்தாலும் மனுஷனுக்கு என்னென்ன இந்த சரீரத்துல ஒரு கர்வம் இல்லை, மீதி எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம சரீரம் நல்லா இருக்கு, நல்லா ஆள் கட்டெல்லாம் சௌக்கியமா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அவனவனுக்கு அவன் அழகத்தான். கண்ணாடி முன்னால் நின்று ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு தான் வரும் எல்லாரும் எல்லாரும் அதெல்லாம் தோஷம் ஒண்ணும் இல்லை. சன்னியாசி உட்பட என்ன கண்ணாடி எல்லாம் பார்த்ததுமே என்ன பண்ணிருக்காரு, நம்ம கரெக்டா இருக்கோமா அப்படின்னு பார்த்தது. தன்னை ஏன்னா ஆத்மா ரொம்ப பிரியமான வஸ்து, அதை பார்த்தோமே ஒரு சிரிப்பு வருது, சிரிச்சுட்டு வருது. இந்த ஒரு சரீரத்துல ஒரு அபிமானம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் கதை. அது போகணும். இந்த சரீரத்துல நான் என்ன கூடுகிறதான எண்ணம், நான் தான் எல்லாரோட ரொம்ப அழகா இருக்கேங்கிற ஒரு எண்ணம், அது போகணும். அது எப்ப போகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா வயசானதுமே போயிடும். ஒரு 70-75 ஆயிடுச்சுன்னா கீழே உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல, சேர்ல உட்காரணும் தோன்றது, ரொம்ப நேரம் உட்கார்ந்தா கால் வீங்கிறது, மூதுகு வலிக்கிறது, இப்படி எல்லா விதமான தொந்தரவும் வருது. ஆனா வேலை செய்யாமலும் இருக்க முடியல, ஈஸ்டர்ல உட்கார்ந்தா எழுப்பினாதான் எழுந்துக்க முடியும், அப்படியெல்லாம் சிரமம் இருக்கு. நான் வயசான காலத்துல அது வயசான வாழத்தான் கேட்கணும், அது சில பேர் சொல்ல சில பேர் வேண்டாம்பா இருக்கு. ஆனா இப்படி சரீரத்துல ஒரு அபிமானம் இருக்கு, அந்த அபிமானம் போறதுக்காக தான் கதை. அத்தனைக்கும் மேல உங்களுக்கு மனசு மலரணும், ஞானம் தோணணும், அத்தியாத்ம சிந்தனை வரணும், இதற்காக தான் தாமரம். உங்க இதயமானது முட்டா இருக்க பகவானை பார்த்ததுமே பிரார்த்தித்ததுமே அந்த முட்டானது மலர்ந்து அந்த மலர்கள் தாமரைக்குள்ள பகவான நீங்க இந்த ஜென்மாவில பார்க்கலாம். அதற்காக தான் பகவான் கையில தாமரை சொல்லிருக்க. எங்கேயோ ஏதோ இல்ல, ரெண்டு கட்டவர்களுக்கும் நடுவர்களுக்கும் நடுவில் இந்த தாமரையை கட்டி அப்படி சொல்லிருக்க. ஏன் தெரியுமா, அந்த பகவானுடைய தோற்றம் உங்களுக்கு ஏற்படும் பொழுது அதுக்கு அப்படியே நிக்கணும். சக்ரத் வித்யுத்தம் சுருத்தி சொல்ல, ஏதோ ஒரு தரம் தோணுமா, மின்னல் மாதிரி தோணுமா. சட்டிலேகா தமரிசி சட்சக்ரோபதி சம்ஸ்கிருதா தோன்றதா, அது அப்படியே பிடிச்சுக்கணும். அது இங்க எங்கேயும் போகப்படாது. இந்த மனசுல எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகத்தான் அவர் என்ன சொல்லியிருக்கார், தாமரையை வச்சிருக்கார். இப்படி நாலு கைகள்லையும் நாலு உங்களுக்கு வேண்டியதான பொருளை வச்சுருக்கார். அதோட நாலு கையிலையும் மனுஷனுக்கு வேண்டியது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். தர்மம் இருக்குமே ஆனால் மனுஷன் நல்ல வழியில வாழ்வான். மனுஷன் வாழ்ந்திருக்கான், பிறந்திருக்கான், அவனுக்கு ஐந்து புலன்கள் இருக்கு. இந்த ஐந்து புலன்கள்னால விஷயத்தை எல்லாம் கிரகிக்கிறார். விஷயத்தை கிரகிச்சு அவனிச்சையா போகிறான் ஜென்மாந்திரத்தில். அவனுக்கு என்ன வாசனைக்கோ பிரகிருதி நியோட்சியதி அது இஷ்டமா அவன் போறான். ஆனா அவன் நல்ல வழி திருப்பறத்துக்கு ஒரு தர்மம் வேணும், ஒண்ணு வேணும். அதான் முதல் முதல்ல தர்மம். அந்த தர்மம் வந்த பிறகு பிரயோஜனம் வரும். அர்த்தம்னா காசுன்னு அர்த்தம் இல்லை, ஏதோ ஒரு பிரயோஜனம் வரும். அந்த பிரயோஜனத்தினால் அவன் என்ன பண்ணணும்னு அவனுக்கு வேண்டியதான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வார். அடுத்ததாக வரக்கூடியது காலம். இதான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்காரு. என்ன பண்றத வாழணும், நாலு பேர் வெய்யாம நம்ம வாழணும். அது இருக்கு, அது ரைட்டா தப்பாலாம் கிடையாது. நம்ம தப்பு பண்ணினாலும் நாலு பேருக்கு தெரியாம தப்பு பண்ணா பரவாயில்ல, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். முதல் விவகாரம் என்ன, அவன் நல்ல வழியில இருக்கான். ரெண்டாவது நிறைய காசு சம்பாதிக்கணும். மூணாவது அந்த காசை என்ஜாய் பண்ணணும். இதோட நிறுத்தி விட்டார் உட்காந்து. ஆனா பகவான் என்ன சொல்லிருக்கா, இதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்குப்பா, இது என்ன மறுபிறவே இருக்கப்படா. நிம்மதியான அந்த ஆனந்தமானது எப்பொழுதும் உனக்கு இருந்துட்டே இருக்கடா, அது மோட்சம். மோட்சம்னே இந்த சரீரத்தை விட்டு கிளம்பி போகணும். சரீரம்னு ஸ்தூல சரீரம் இல்ல, சூட்ச்ம சரீரம், காரண சரீரம், எல்லாத்தையும் விட்டு போகணும். அப்ப ஒரு மனுஷன் பவதி அப்படி சுவாதந்திரத்தை அடைகிறோம். அதை சொல்றதுக்காக தான் நாலு. இப்படி நான்கு புருஷார்த்தங்களையும் தாங்களுக்கு கொடுக்க தயாரா உள்ளேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நாலு கைகள் பகவான். சத்துருபாகுன்னு இருக்க பார்த்தல, அது நாலு குண்டாந்தங்களையும் கொடுக்கக்கூடியவர். அதனால சத்வாரோ பாகவஹி சதுர்பாகு இது நாம வாசுதேவே ரூடம் பார்த்தீங்களா. இந்த நாம சதுர்பாகுன்னு சொன்னா அது எல்லா தேவதைகளும் நாலு கை இருந்தாலும் இந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மட்டும் வாசுதேவன் இடத்துல மட்டும் ரூடம் அது சொன்னா அவருக்கு தான் குறிக்கும். நான்கு கையுள்ள கரு யாரு? கிருஷ்ண பரமாத்மா. ஏ சார், எல்லா தேவதைகளும் இருக்கேன்ன, எல்லா தேவதைகளும் தேவலோகத்தில் இருக்க, அவளுடைய பிறந்தது தேவனா பிறந்த பகவானா பிறந்து, அந்த பகவானா இருக்கும் பொழுது நான் கைகளும் இருக்கலாம், நிறைய கைகளும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மனுஷியனாக பிறந்து கிருஷ்ண பரமாத்மா மனுஷியனாக பிறந்து மனுஷிய லோகத்துல வாழ்ந்து நான் கைகளுடைய இருந்து அர்ஜுனன் போன்றவர்களுக்கு எப்பொழுதும் நான்கு கைகளாகவே பிரத்யக்ஷத்தை கொடுத்து அப்படியே இருந்தார். அதனால்தான் சதுர்பாகு கூறுவர். இவரிடத்துல இந்த பேர் இவருக்கு சார்த்தகமானதுக்கு காரணம் என்ன? நான்கு கைகளுடைய காமிச்சுட்டு இருந்தார் சில பேருக்கு, மீதி பேருக்கெல்லாம் ரெண்டு கைகளா இருந்தார். அது அம்மா கொடுத்த வரம், பிறந்ததுமே பகவான் இப்படி தோடினாரா. அப்ப அம்மா சொல்லிட்டா இப்படி நீங்க இருந்தா கம்சனுக்கு தெரிஞ்சு போயிடும், உபசமும் ஆத்மன் அதோ ரூபம், அந்த ரூபம் சொல்லிட்டு அந்த உபசம்ஹாரம் பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்திச்சதுமே அந்த கைகள்லாம் வேற யாருக்கும் தெரியாம அம்மாவுக்கு கொடுத்த வார்த்தையினால காத்து காத்திருக்க விஸ்வரூபமாச்சு. சஹசிரசேரசா புருஷ சஹசிரபாது, ஆயிரம் கைகள் ஆயிரம் தலைகள் ரெண்டாயிரம் கண்கள், இப்படி அவர் பாட்டுக்கு எல்லாமும் அர்ஜுனன் பார்க்கறான். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு ஆச்சரியமா இருக்கும், வியப்பை கொடுக்கறத. அதுக்கப்புறம் இந்த உருவத்தை பார்க்க முடியல, சில சமயத்துல ரொம்ப கோரமா இருக்கு. மனுஷால சாப்பிட்டு இருக்காங்க, சில பேரை சாப்பிட்டு சில பேர் கை கால் தொங்கிட்டே இருக்கு பல் வருஷம் நடுவுல, பார்க்கறது ரொம்ப சமமா இருக்கு. அதனால சரியா கண்ணை மூடினா, கண்ணை மூடிட்டாலும் தெரியுது, இந்த பக்கம் தெரிஞ்சா இங்கே ஒரு ரூபம், மேல பார்த்தா மேல ஒரு ரூபம், என்ன பண்ணுமா அர்ஜுன் தெரியாம கேட்டுட்டேன். சுவாமி என்ன பிரச்சனைக்கோ, இதெல்லாம் மறைஞ்சபடுங்க, இது வேண்டாம். தேனைவ ரூபேண சதுர்புஜேனா, முன்னால இருந்ததான நான்கு கை உருவம் எனக்கு காட்டுங்கோ அப்படின்னு. அதனால சதுர்பாகு யார? கிருஷ்ண பரமாத்மா. இந்த பேர் வந்ததுக்கு காரணம். அதற்கு பிறகு சதுர்மூர்த்தி சதுர்பாகு சதுர்வியூகா, பகவானுக்கு நாலு வியூகங்கள் இருக்கு. இந்த நாலு வியூகங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். நாலு வியூகங்கள்னா நாலு தனித்தனி பாகங்கள். இப்ப பகவானுடைய சொல்வது சரீர புருஷா, சந்த புருஷா, வேத புருஷா, மகா புருஷா, இது பக்ரோஜோபனிஷதுக்தா சத்வாரா புருஷா வியூகா அத்யா. இந்த ருக்வேதத்துல ஐதரேய ஆரண்யகம்னு ஒண்ணு, அந்த ஐதரேய ஆரண்யகத்துல தான் ஐதரேய உபனிஷத்தே இருக்கு. அந்த பாகத்துல பகவானுக்கு நாலு வியூகங்கள் சொல்லிருக்கு. வியூகம்னு சொன்னா நான்கு விதமான தோற்றங்கள்னா, அவர் எப்படி இருந்துட்டு இருக்கார்? சரீர ரூப சரீர புருஷனா இருக்கார், சரீரத்தோட கூடினதான புருஷனா கிருஷ்ணனா இருக்கார். இன்னும் எப்படி இருந்துட்டு இருக்கார்? சந்த புருஷனா இருக்கார், வேதமெல்லாம் அவரது ஸ்வரூபம்தான், அதனால சந்த புருஷனா இருக்கார். அடுத்தது வேத புருஷனா இருக்கார், சந்தத்துக்குள்ளேயே தனித்தனி ஸ்லோகங்கள், இது காயத்ரி சந்தசு, இது விராட் சந்தசு, இது ஜெகதி சந்தசு, இப்படிப்பட்டதான சந்த ரூபமா அவர் இருக்கார். பிறகு ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம்ங்கிற வேதங்களாகவும் அவர் தான் இருக்கார். கடைசியில மகாபுருஷா விபூதி சர்வம் ஸ்ரீமதுர்ஜிதமேவா தத்தேவ அவகச்சத்வம் மம தேஜோம்சம்பவம். வாழ்க்கையில நீங்க எதாவது வசதியாக காணப்படுறதோ அதெல்லாம் பகவானுடைய அனுகிரகம் தான். ரொம்ப நல்லா பாடுறாரு இந்த மியூசிக் சிஸ்டம், அது காதால கேட்க ரெண்டு நிமிஷம் நின்று கேட்டு போகணும்னு தோன்றது. அது எதனால வருது? இந்த பகவான் அனுகிரகம் இருக்கு. நான் தான் ரொம்ப வசதியா நடக்காது, அதுக்கு நான் போயிட்டோம். பகவான் என்ன, அது இப்படித்தான். அது பகவான் அவளை கொடுத்திருக்காரு. தர்மாந்தரத்துல தேனோட அம்பாளை அபிஷேகம் பண்ணியிருப்பா. அது இருவையான குரல் ஒண்ணு.
இந்த கம்பீரமா இருக்கும் சில பேர் பேசினாலே கம்பீரம்.
அந்த தொண்டையில அந்த ஸ்வரூபம் எங்க இருக்கு? வாக்தேவை வந்து அனுக்கிறார். அதே மாதிரியே ஒவ்வொரு ஸ்வரூபமும் நல்லா ஓடுறா சார். எந்த வச்சாலும் டக்கர் ஓடி மாதிரி முதல்ல ஃபர்ஸ்ட்ல வரா சார். அதோட பகவான்கிட்ட அனுப்புறார். எத்யத் விபூதி மத் சர்வம், லோகத்துல எந்த துறையில இருந்தாலும் எவன் நன்னா முன்னுக்கு வராதோ அதெல்லாம் பகவத் அனுகிரகத்தினால்தான் வருது. அது மகாபுருஷா. அதெல்லாம் இப்படி நாலு வியூகமா இருக்க. எப்படி சரீர புருஷா, சந்த புருஷா, வேத புருஷா, மகாபுருஷா. இனி பபுருஷோபனிஷதுக்தா ருக்வேதோபனிஷத்துல சொல்லப்பட்டதான சத்வாரா புருஷா வியூகா அத்யா, இது நாலு விதமான ஓகங்கள் இருக்கு. இத நம்ம சொல்றோமே வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மகாவிஷ்ணு பத்தி சொல்லக்கூடியதான தந்திரங்கள்ல அந்த லக்ஷ்மி தந்திரம் போன்ற தந்திரங்கள்லாம் இருக்கு. அவைகள்லாம் என்ன சொல்றது? பகவானுக்கு நாலு வியூகங்கள் இருக்கு. அவர் எப்படி வாசுதேவர, பிரத்யும்னாக, சங்கர்ஷனாக, அனிருத்தனாக நாலு வியூகங்களா இருக்கு. பாஞ்சராத்திரம்னு ஒரு தாத்திரம் அஞ்சு ராத்திரியில சொன்னாலாம், அதனால அதுக்கு பாஞ்சராத்திரம் அப்படின்னு. அதே போல வைகாதசம்னு ஒரு பாகம் இருக்கு. விக்கனசாப்தோ கிருஷ்ணா விஸ்வகுப்தையே சகமு தெய்வான் கிருஷ்ணா அப்படின்னு கோபிகள்ல பாடுற விக்கனசாப்திதா அப்படின்னு வைகாதச முனியினால எழுதப்பட்டதான ஒரு தந்திரம். பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை அவள அனுபவிச்சு எழுதியிருக்கார். தந்திரம்ங்கிற ஒரு பதார்த்தம் அப்படியே பகவானால கொடுக்கப்பட்டது. அந்த பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் இந்த தந்திரத்திலையும் பகவானுக்கு நாலு வியூகங்கள் சொல்லப்பட்ட. நாலு வியூகங்கள்னா நாலு விதமான தோற்றங்கள். வாசுதேவதா வந்தார். அந்த வாசுதேவதா பர வாசுதேவதா அப்படின்னு பாகவதாதி கிரந்தங்கள்ல அந்த வாசுதேவன் தான் உயர்ந்ததான ஒரு மூர்த்தி. நாங்க என்ன நடந்துட்டு இருக்கோம், மகாவிஷ்ணு வைகுண்ட லோகத்துல காலம் நீட்டு படுத்துட்டு இருக்கார், அம்பாள் கால பிடிச்சுட்டு இருக்கார், ஆதி கேட்ட தல்பத்துல படுத்திருக்கா, அதுதான் ஒரிஜினல் மூர்த்தி. இது நம்மளுடைய ஐடியா. ஆனா இந்த ஆகமங்கள்ல என்ன சொல்றது, வாசுதேவர் தான் முதல் மூர்த்தி. அதனாலதான் பாகவதத்துல பார்த்தோம்னா முதல் ஸ்கந்தத்திலேயே வாசுதேவரை பத்தி இருக்கு. பத்தாம் ஸ்கந்தத்துல வரணும், வசுதேவருக்கு பிள்ளைய பொறுத்தானே வரணும். முதலையே சொல்லியிருக்கு. ஏன்னா வாசுதேவ மூர்த்தி தான் முதல்ல இருந்த மூர்த்தி. அதுக்கப்புறம் இந்த மூர்த்திகள்லாம் அங்க என்ன வந்துருக்கு, வசுதேவருடைய பிள்ளையா அவர் வந்ததுனால அவருக்கு வாசுதேவர்னு பேரே தவிர முன்னாலேயே அந்த மூர்த்தி இருக்கு அப்படின்னு வியாக்கியானக்காரெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இருக்கட்டும், அது ஒரு ஸ்வரூபம். அந்த வசுதேவருக்கு பிள்ளையா பிறந்த அவருக்கு பிரத்யும்னன் ஒரு பையன். அந்த பிரத்யும்னனுக்கு அதுக்கப்புறம் சங்கர்ஷன், சங்கர்ஷனுக்கு அது பலராமன். இந்த பிரத்யும்னன் பிரத்யும்னனுக்கு குழந்தை அனிருத்தர். இப்படி பலராமனாகவும் கிருஷ்ணனாகவும், கிருஷ்ணனுடைய பையனாக பிரத்யும்னனாகவும், அவருடைய பையனாக இருக்கக்கூடியதான அனிருத்தனாகவும் இந்த நாலு வியூகங்கள் பகவானுடைய உருவங்கள். பகவான் நமக்கு தோற்றத்தை அளிக்கக்கூடியதான உருவங்கள். ஆகையால் இதற்கு சதுர்வியூகா அப்படின்னு சொல்லுங்க. இது ஆகமத்துல சொல்லியிருக்கு, அது ஒரு ஸ்வரூபம். வேதத்துல சொன்னதான ஸ்வரூபம் இங்க சொல்லியிருக்க. அப்படி சதுர்வியூகா சரீர புருஷ, சந்த புருஷ, வேத புருஷ, மகாபுருஷா இது பபுருஜோபனிஷதுக்தா சத்வார புருஷா வியூகா அத்யா இது சதுர்வியூகா. அதுக்கப்புறம் சதுர்கதி, நாலு பேருக்கும் கதி சார்ந்தது. அவனை மீதி பேரை விட்டுருவா. நாலு பேருன்னா என்ன, நாலு ஆசிரமத்தால் நாலு வர்ணம். ஒவ்வொருக்கும் நாலு ஆசிரமங்கள் இருக்கு. எது பிரம்மச்சரிய ஆசிரமம். பிறந்ததுமே அவன் என்ன பண்ணணும், எட்டாவது வயசுல பிரம்மச்சாரியா ஆகணும். என்ன பண்ணணும், உபநயனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குஞ்சவர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் சிஷ்ய விருத்தியாக இருந்து வேதம் கிடைக்கிறது. வேதாத்தியனம்ங்கிறது இம்பார்ட்டன்ட் எல்லோருக்கும். இது ஒரு செட். அதுக்கப்புறம் வெறும்னா படிச்சு என்ன சார் பிரயோஜனம், படிச்சதை ஆச்சரணம் பண்ணணும், வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணணும். அதற்காக விவாகம்ங்கிறது ரெண்டாவது ஆசிரமத்துக்கு வழி. பிரம்மச்சரியம் கார்ஹஸ்தி. இந்த கிரகஸ்தாசிரமத்துல என்ன பண்ணணும், எல்லா கர்மாக்களையும் பண்ணி பண்ணி, இதே போல கர்மாக்களை பண்ணக்கூடியதான குழந்தைகளை உண்டு பண்ணி, அந்த குழந்தைகள்னால கர்மாக்களை பண்ண வச்சு அதுக்கப்புறம் நம்ம விவகாரம் இது அழுது. அதற்கு பிறகு என்ன பண்ணணும், தான் தபஸ் பண்றதுக்காக காட்டுக்கு போகணும். இந்த ஏகாந்தமாக இருக்கிறது கத்துக்கணும். இப்ப காடு இல்லை, எல்லா கடையும் வெட்டியாச்சு. அதனால ஆசிலேயே ஒரு ஏகாந்தமா இருந்து கொண்டு எல்லா விஷயத்திலையும் மூக்கம் நுழைக்காம அவ எதை பண்ணினாலும் அவ கேட்டா சமாதானம் சொல்லணும், இல்லைன்னா ஏகாந்தமாகவே இருக்கணும். ஏன்னா அவளுக்கு பொறுப்பு வரணுமோ இல்லையா, தப்பு வழியில போதா அட்வைஸ் பண்ணலாம், அதே சமயத்துல கேட்டாதான் சமத்து சொல்லணும். அப்படி தனியா ஏகாந்தமா இருந்த வழக்கிறது அது வானப்பிரஸ்தம்னு பேரு. இனிமேல் எல்லாம் முடிஞ்சாச்சு, நம்மளுடைய தெய்வ வாழ்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்ற யோகேனாந்தேதனுஸ்யஜாம் அப்படின்னு அந்த யோக சாஸ்திரத்தை எடுத்துட்டு சன்னியாசியாகி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி தியாகேன ஏகேன அமிர்தத்தமானசு வாஸ்த வேதாந்தம் எல்லாம் அன்னைக்கு உபயோகப்படும். இன்னைக்கே நம்ம வாஸ்தவன் ஏதோ கேட்டுட்டு இருக்கோம்ல, இந்த பகவத்கீதையை நோட்டம் பண்ணினா அப்படி விருத்தாப்பியத்துல 85 வயசானாலும் 90 வயசானாலும் அப்படி ஈஸ்வரில் உட்காந்துட்டு ஒவ்வொரு ஸ்லோகமா நினைச்சுண்டு இந்த மூலம் தான் கேட்டு கேட்டு நொட்டராயிட்டு அதை நினைச்சுண்டு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அந்த ஆனந்தம் இருக்க பத்தில. நீங்க உட்கார்ந்து ஒரு ஸ்லோகத்தை நினைச்சுட்டேன்னா 4-5 மணி நேரம் போயிடும். உங்களுக்கு டைம் எப்படி போறதுன்னு தான் டைம் நெகத்தலையும் சொல்லப்படாது, டைம் போறலையும் சொல்ல. அப்படி அந்த அளவுக்கு ஒரு தைரியம், ஒரு மனசுக்கு சாந்தி, மனசு எப்பொழுதும் அதோட சேர்ந்து பத்தில அந்த உயர்ந்ததான ஒரு நிலை மனுஷனுக்கு வரணும். இதுதான் சன்னியாசாசிரமம். சன்னியாசம்னு வீட்டுல இருக்கக்கூடியதான பற்றுகளை விட்டதும் சன்னியாசம் தான், காய்களை விட்டு கட்டணும்னு இல்லை. ஏன்னா ஸ்திரீகளுக்கு கூட இது சொல்லியிருக்கு. அப்படி பிரம்மச்சரியாசிரமம், காரஸ்தியாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம், இப்படி 4 பேரும் என்ன சார்ல பிரம்மச்சரியாசிரமத்துல வேதாத்தியனம் பண்றதுனாலதான் பரமாத்மாவை தியானம் பண்றாரு. கிரகஸ்தாசிரமத்துல கல்யாணத்தை கர்மாக்களை பண்ணி பரமாத்மாவை பிரீத்தி பண்ணிட்டு இருக்கேன். அதே போல வானப்பிரஸ்தாசிரமத்துல பகவான தியானம் பண்ணிட்டு பிரீத்தி பண்ணிட்டு இருக்கேன். சன்னியாசிரமத்துல இவர்கள் எல்லாம் விட்டு விட்டு ஓம்கார உபாசனத்தினால வேதாந்த சிரவணத்தினால பிரீத்தி பண்ணிட்டு இருக்கேன். சோ 4 திசையில மன்மனாபவ மத்பக்தோ மத்தியாதி மாம் நமஸ்குரு அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த நிலைய 4 திருஷ்டியத்தையும் பண்ணிட்டு இருக்காள். ஆகையால் 4 ஆசிரமத்தையும் போய் சேர்ற இடம் இது பகவான். இந்த 4 ஆசிரமம் சொன்னோம். அதே போலயே 4 வர்ணத்தாலும் இருக்கா. வர்ணம்னு கலர்னு அர்த்தம் இல்ல, இங்க வர்ணம்னு என்ன அவளவா பிறந்த நிலை, பிராமணாள், சத்திரியாள், வைசியாள், இதராள், இப்படி 4 பேர். இந்த பிராமணன் என்ன பண்ணணும்னா எல்லோருக்கும் நல்ல வழியை காட்டுவதற்காக தான் இவன் பிராமணனா இருக்க. உபாத்தியாயரா இருக்கார், கர்மாக்களை நடத்தி வைக்கிறார், தானும் பண்றார் அப்படின்னு இருக்க பத்தல, இதுதான் பிராமணனுடைய செயல். படிப்பை படிக்கணும், எல்லோருக்கும் சொல்லணும், கேட்டவாள் எல்லோருக்கும் சொல்லணும். நான் இந்த காசு கூட அப்பதான் சொல்லுவேன்னு சொல்லப்படாது, எப்பொழுதும் சொல்லிட்டே இருக்கணும். உங்களை காப்பாத்துறதுக்கு பகவான் இருக்காருன்னு அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னா இப்படி கவலைப்பட்டடா, அவர் தான் சொல்றாரு யோகக்ஷேமம் பாரமியம். ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு கட்டமும் இல்லாம நான் பார்த்துக்கிறேங்கிற. சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கும் பொழுது அவர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுக்கணும், ஆன் டிமாண்ட் ஐல்வே அப்படின்ட்டு. இந்த கையெழுத்து இந்த மனுஷனை நம்பி வாங்கி நம்பி நீங்க காசு கொடுக்குறல, பகவான் உங்களையே படைத்தவர் அவரை நம்ப மாட்டேங்கிறல என்ன சொல்றது பாருங்க. மனுஷன் இருந்தாங்க நிச்சயமா தெரியும் இவன் பொய் சொல்லக்கூடியவன், ஏமாத்தக்கூடியவன், இவன் தன் அவசரத்துக்கு வாங்கிட்டு இருக்கான், எல்லாமும் தெரிஞ்சு கொடுக்குறேன். ஆனா பகவான் உங்களை படைத்தவர், உங்களுடைய நன்மையை நாடுபவர், உங்களை கைவிட மாட்டேன்னு பிரதிஜை பண்ணினவர், அவரை நம்ப வசல்லவன். என்ன கண்ணுக்கு தெரியல என்ன சார், பகவான் இருக்காரோ இல்லையோ தெரியலேங்கிறான். இவன் இத்தனை வயசானாலும் என்ன பண்றது, ஆனா எல்லோரையும் காப்பாற்றணுங்கிற ஒரு சுரூபத்தில் இருக்கிறவர், எல்லோருக்கும் நல்ல வழியை காட்டுறவர் பிராமணன். அந்த பிராமணாலையும் காப்பாற்றுறதுக்காக வந்தவர் சத்ரி. உலகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் இந்தந்த வழியில தான் இருக்கணும், அவ தன்னுடைய வரம்பை தாண்டப்படாது, அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்படணும்னு காப்பாற்றி கொண்டிருக்கிறவர், ஒரு டிசிப்ளின கொடுக்கிறவர் சத்ரியன். ஊருக்குள்ள எல்லோருக்கும் எல்லா பொருளும் கிடைக்கணுங்கிறதுக்காக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவன் வைசியன். எல்லோருக்கும் சகாயம் பண்ணணும்னு இருக்கிறவன் செய்தார். இப்படி இந்த நாலு வர்ணத்தாலும் அபாவா அபாவா செயலை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லோருக்கும் ஒருத்தர் இன்னொருத்தர் காரியம் பண்ணப்படாது. ஒருத்தர் இன்னொருத்தர் காரியம் பண்ணினா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். நாய் கொலைக்க வேண்டிய இடத்துல கழுத கொலத்துதான். என்ன பண்ணினார் மண்ணான் வந்து கழுதையை அடிச்சுட்டான். என்னையா பண்றேன்னா நீயே கொலைக்கணும், கொலைக்கிறதுனா நான் நாக்க வச்சிருக்கேன். அதான் விவகாரம் என்னன்னா அவாவா அவாவா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணலாம். ஒருத்தர் இன்னொருத்தர் தர்மத்தை அனுஷ்டானம் பண்றது நியாயம் இல்லை. ஆனா எந்த இருந்தாலும் அவாவா அவாவா தர்மத்தை ஒழுங்கா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா அவா பகவான் அடையிறான். ஸ்திரீகளா இருக்கிறவ அவ சந்தியாவந்தனம் பண்ணணும்னு இறக்க வேண்டாம். அவ என்ன பண்ணினும் குத்துவளை கேட்டு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவளால எந்த ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமோ ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு சாயங்காலத்து வளர்க்கேத்து நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி பகவானை தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி புருஷாளுக்கு சகாயம் பண்ணிட்டு இருந்தாலே போறும். புருஷாளா இருக்கிறவ நானும் அப்படி இருக்கேனே சார், இது பண்ணப்படாது. நீங்க சந்தியாவந்தனம் பண்ணித்தான். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவளுக்கு அவா தர்மத்தை கொடுத்துருக்கேனா இல்லையா. அதனால என்ன பேரு நாலு ஆசிரமத்தாலத்தும் நாலு வர்ணத்தாலும் அவ போய் சேர வேண்டியதான இடம் ஒன்னாக இருக்கு. அதுதான் சுவாமி சதுர்கதி. ஆசிரமானாம் வர்ணானாம் சதுர்ணாம் யதோக்தகாரிணாம் கதி சதுர்கதி. பிற சதுராத்மா கிளவர் பர்சன் பகவான நம்ம சொல்றோம் பார்த்தல சதுரஹாத்மா ரொம்ப கட்டிக்காரர் சார். எப்படி ராகத்வேஷாதி ரஹிதத்வா சதுரஹ ஆத்மா மனஹா. நம்மளால பண்ண முடியாத காரியத்தை அவர் பண்ணிட்டு இருக்கார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆசை வெறுப்ப விடணும்னு என்னமோ முயற்சி பண்றோம். அதை விடணும்னு ரொம்ப பேருக்கு தெரியல. விடணும்னு ஆரம்பிச்சு வேதாந்தங்கள் வாசிச்சு உங்களுக்கு ஆசை தான் ரொம்ப தப்பானது அப்படின்னு ஆசையை விட முடியறது. ஆசை விட்டாரணும்னு ஒரு ஆசை இவனுக்கு இருக்கு. அவ்வளவு சுலபமாக உங்களுக்கு ஆசை போகாது. என்ன இன்னைக்கா வந்தது உங்களுக்கு ஆசை? எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கு, வாழ்ந்துட்டே இருக்கணும். 99 வயசானாலும் அந்த 100வது வயசு தான் விளையக சமயத்துல வேகாது செலுத்தணும். அது நமக்கு பிறந்த நாள் வந்தா ரொம்ப கிராண்டா பண்ணணும். என்ன சார் நான் பண்ண வேண்டாம்னு சொல்லல, ஆனா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கோ இல்லையோ. இருக்கணும்னு ஆசைப்படாது, பிராணம் போகணும்னு ஆசைப்படாது. சன்னியாசி தர்மம் அப்படி சொல்லுது. நமக்கு இன்னும் இருக்கணும் இருக்கணும்னு ஒரு சந்தோஷம் ஒரு ஆசை இருக்கா இல்லையா? இதுக்கு பிரதிபந்தகமா ஏதாவது வந்து அது மேல கோபம் வருதோ இல்லையோ? இதெல்லாம் நம்மளால விட முடியல. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வேதாந்தத்தை கேட்க கேட்க சில ஆசைகள்லாம் போறது. ஒரு காலத்துல எதை சாப்பிட்டாலும் சாப்பிடணும்னு இருக்குது. இப்ப எல்லாம் அப்படி இல்லை. சரியா சாப்பிடணும், ஆத்திரம் தான் சாப்பிடணும், நின்றுட்டு சாப்பிடப்படாது. சில ஆதாரங்கள் அது இது கேட்க கேட்க இனிமேலையாவது ரிட்டையர் ஆனப்படாவதும் அப்படி இது வச்சிருந்து அப்படியே நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சில ஆசைகளை விட்டோம், சில நியமங்களை பரவச்சிருந்தோம். ஆனா எல்லாமும் நம்மளை விட்டு போகிறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஆனா இத ஒரு நாளும் பக்கத்துக்கிட்டே வராம வச்சுட்டு இருக்க ராகத்வேஷாதிகள் ஒன்றும் அவருக்கு இல்லை. ஏன் சார் அப்படி சொல்லல? ஒருத்தரை பணக்காரனா ஒருத்தர் பிறக்க வச்சிருக்காரு, ஒருத்தரை ஏழையா பிறக்க வச்சிருக்காரு, ஒருத்தர் நன்ன வசதியா பிறக்க வச்சிருக்காரு, ஒருத்தர் வியாதிஸ்தனா பிறக்க வச்சிருக்காரு. எத்தனை வித்தியாசங்கள் லோகத்துல பாக்குறோம். ஒரே கணத்துல ஒரு தேசத்துல மெட்ராஸ்லயே பிறக்கிற இடத்துல உங்க ஜாதகம் என்ன சொல்லுன்னு கேட்டார். ஒருத்தர் பணக்காரனத்துல பிறந்திருக்க, அந்த குழந்தைக்கு எல்லாம் ஏசி ரூம் அது இது ஜம்மு நடக்கு. குடிச்சுல அதே கணத்துல தான் ஒருத்தன் பிறந்திருக்காங்க. அவங்க சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். ஒரே கடன் தான் சார், ஒரே இடத்துல தான் பிறந்திருக்கான். கிரகங்கள்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குன்னு, கிரகங்கள்லாம் நன்னாதான் இருக்க, ராஜயோகம் இருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணல, ராஜயோகம் தாச யோகமா மாறி. நீங்க உங்க கர்ம பண்ணல, லாபம் இல்ல. குழந்தைய பிறந்தது மட்டும் இல்ல, அது சரியான வழியில நம்ம இருக்கணும். இப்படி ராகத்வேஷங்களை அடியோட நாசம் பண்ணி இருக்கிறவர் பகவான். ஆகையால் அவருக்கு வைஷம்ய நைர்கிருண்ய தோஷம் இல்லை. அவ யாரார் எந்த கர்மா பண்ணினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுத்துட்டு இருக்கேன். தவிர நமக்கு இவர் வேண்டியவன், இவர் வேண்டாதவன், இவர் நல்லவர், இவர் கெட்டவர் எனக்கூடியதான வித்தியாசம் இல்லாத வியக்தி அவரோட தர்மம். சோ அவருக்கு என்ன பேரு? சதுராத்மா. மனோ புத்தி அகங்கார சித்தாக்கிய அந்த கரண சதுஷ்டயாத்மகத்வா சதுராத்மா. ஒரே இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நமக்கு இருக்கு அந்த கரணம்னு பேர். இந்த வெளியில் இருக்கக்கூடியதான புலன்கள்லாம் பாஹ்ய கரணம். வெளியில் இருக்கக்கூடியதான புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இது நம்ம கண்ணுக்கு இருக்க தெரியுது. புலன் தெரியாத பணம் அதுக்கு ஆபீஸ் தெரியுது. கண்ணை பார்த்துட்டு இருக்கோம், காதை கலந்துட்டு இருக்கோம். ஆனா ஒருத்தரும் பார்க்காதாம எக்ஸ்ரே எடுத்தாலும் தெரியாம இருக்கிறது ஒண்ணு இருக்கு, அது இந்த மைண்டுக்கு. ஒரு எக்ஸ்ரேக்கும் வருங்க வராது. அப்படிப்பட்டதான அந்த அந்தக்கரணம் இருக்கு, அது நாளா பிரிஞ்சிருக்கு. யோஜனை பண்றப்ப மனசாகவும், தீர்மானம் பண்ணும் பொழுது புத்தியாகவும், மறதிய மறுபடியும் மறந்த பொருளை ஞாபகம் வச்சுக்கிறப்ப அதுக்கு சித்தம் என்றும், எல்லா செயலும் வெளியில கொண்டு போல நான் பார்க்கிறேன், நான் நடக்கிறேன், நான் போறேன் அப்படின்னு நான் நான் சொல்றது பார்த்தீங்களா, அது அகங்காரமாகவும். ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. அந்த ஒண்ணு நாளாக தெரிஞ்சு காட்டுறது அந்த ஒரு ரூபமாக பகவான் இருக்க. ஆகையா அதான் விஞ்ஞானமய கோஷம்ங்கிறமோ இல்லையோ அது. அப்படி மனோ புத்தி அகங்கார சித்தாக்கிய அந்தக்கரண சதுஷ்டயாத்மகத்வா, ஒரே அந்த அந்தக்கரணமாகவும் இருக்கிறதுனால சதுராத்மா. சதுர்பாவ தர்ம அர்த்த காம மோட்சாக்கிய சதுர்த்த சதுஷ்டயம் புருஷார்த்த சதுஷ்டயம் பவதி உற்பத்தியதே அஸ்மாத். இவரிடத்துலதான் இவரை தியானம் பண்ணி இவருடைய அனுகிரகம் இருந்தால்தான் தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ. மோட்சமிச்சே ஜனார்தனா. அதுக்கு வேண்டியதான ஞானம் வேணுமையானால் ஞானம் என்ன பண்ணணும்? மகேஸ்வர ஆதிச்சே. அந்த ஞானம் வர்றதுக்காக நம்ம வாழ்க்கையில சௌக்கியமாக வாழணும். அப்பத்தான் சௌக்கியமாக இருக்க முடியும், எல்லாத்தையும் படையிடும். அப்படி நமக்கு அர்த்தம் வேணுமையானால், ஸ்ரீயம் ஸ்ரீய வேணுமையானால், ஸ்ரீயமிச்சே ஹுதாசனா அக்னி காரியம் பண்ணணும். ஆத்துல ஏதாவது கோபம் நடந்துட்டே இருக்கணும். ஒரு வாரத்துக்கோ பத்து நாளுக்கு ஒரு தரமா அது ஒரு சின்ன நாமளே பண்ணி கத்துக்கலாம். அதை ஒன்றும் பெரிய ஒன்றும் வேண்டியதில்லை. அஞ்சு நிமிஷம் பத்து நிமிடத்துல பண்ணக்கூடியது ஒரு ஆமாம். அதுக்கப்புறம் இல்லை நான் சௌக்கியமா இருந்தா தானே சார் பண்ண முடியும். ஆரோக்கியம் பாஸ்கர் ஆதிச்சே. ஸோ முதல்ல ஆரோக்கியம், ஆரோக்கியம் பாஸ்கர் ஆதிச்சே. ஸ்ரீயமிச்சே உதாசனா, ஞானம் மகேஸ்வர ஆதிச்சே, மோட்சமிச்சே ஜனார்தனா. ஆகையால் ஞானம் வந்து நமக்கு அந்த மோட்சத்தை கொடுக்கிறவர் பகவான். அப்படி நாலு புருஷார்த்தங்களையும் கொடுக்கறதுனால அவருக்கு சதுர்பாவேத்தி சதுர்நாம் வேதானாம் அர்த்தம். அதனால அவருக்கு சதுர்வேதவிது, நாலு வேதங்களையும் அறிந்தவர். நம்ம வேதம்னு சொன்னா இப்பொழுது சஹஸ்ரபத்மா சமவேதா, ஒரு காலத்துல மகாபாஷ்யம் எழுதுற காலத்துல ஆயிரம் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருந்துதான் சாமவேதத்தை பாடுறது. ருக்வேதத்துல 21 சாக்கா இருந்ததுதான், எஜுர்வேதத்துல 101 சாக்கா இருந்ததுதான். அவன் சொல்லி அவர் கணக்கெட்டு இருக்கார் அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு ருக்வேதத்துல சவுனக சாக்கா ஒண்ணுதான் இருக்கு, எஜுர்வேதத்துல தைத்தரிய சாக்கா ஒண்ணுதான் இருக்கு. கடசாக்கை இருந்தது, அது நடுவில் காட்டக்கணும்னு ஒரு போர்ஷனை சேர்த்து படிச்சுட்டு இருக்க, அவ்வளவுதான் ஒரே ஒரு சாக்கை. சாமவேதத்துல பைப்பில் ரெண்டு சாக்கை இருக்கு, ஜெய்மினி சாக்கானி தலவக்காரம், ரெண்டு தான் இருக்கு. அதர்வ வேதத்துல பைப்பலாத சமீதா ஒண்ணுதான் இருக்கு. இது எல்லாம் ஆனா எத்தனை சாக்கைகள் இருக்கோ அத்தனை சாக்கைகளுக்கு எப்பவும் கையிலேயே வச்சுட்டு இருந்தா மகாவிஷ்ணு. என்ன அவரிடத்துல தானே பிறந்தது, அவரிடத்துல. ஆகையால் அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு சும வேத மூர்த்தியாகவும் வேத சுரூபமாக இருக்கிறவர். ஆகையால் அவருக்கு இந்த ஸ்லோகத்துல அந்த சதுஹுங்கிற நாம அற்றங்கள் வராத நாம ஏகபாத். ஆனா இதுலயும் அர்த்தத்துல வந்தாச்சு. ஏகபாத்னா ஒரே ஒரு பாதத்தோட இருக்காரு இந்த உலகத்துல. பகவான் வாமனாவதாரமா இருக்கும் பொழுது எனக்கு 3 அடி வேணும்னு கேட்டார். பலிச்சக்கர வந்து கேட்டார், என்னப்பா என்கிட்ட வாங்கிட்டு மறுபடியும் இன்னொருத்தராக போய் கேட்கப்படாது, 3 அடி பூமி வேணும்னு கேட்டா எப்படின்னு நீங்க கொடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியான அந்த விந்தியாவளின்னு அந்த அம்மா ஜலத்தை விட்டார். இவர் மூணு அடின்னு முதல் அடியிலேயே பூமி எல்லாம் வளர்ந்துட்டார். ரெண்டாவது அடில தேவலோகத்தை வளர்ந்துட்டார். மூணாவது அடிக்கு இடம் ஏதுன்னார். பதினொரு மணி நேரம் என் தலையில வைந்தார். தலையில் வச்சு நான் பாதாள லோகத்துக்கு அமைச்சிட்டேன். இப்படிங்கன்னு சொல்றது கதை வரும். ஆனா இந்த கதை புரியறதுக்காகத்தான் சொல்லியிருக்கார். ஆனா வேதம் என்ன சொல்ற தெரியுமா? பாதோஸ்ய சர்வா பூதானி த்ரிபாதஸ்யாமிருதம் திவி அஸ்ய பாதஹா சர்வா பூதானி. ஈரே 14 புவனங்கள், பூலோகம் அந்தரிஷலோகம் தேவலோகம் எல்லாமே சேர்ந்து ஒரு பாதம். மீதி மூணு பாதங்கள் என்னன்னா அது சொர்க்கலோகத்துக்கு மேல இருக்கு. தாவானஸ்ய மகிமா, அவருடைய குளோரி, அவருடைய கிரேட்னஸ் எவ்வளவு இருக்கு அவ்வளவு சொல்ல முடியல என்னால. என்னன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஈரேழு 14 புவனங்கள்லாம் அவருக்கு ஒரு பாதம், மீதி மூணு த்ரீ குவார்டர்ஸ் எங்கே இருக்கார்? மேல இருக்கார். அந்த அளவுக்கு அவருக்கு. அதனால இந்த உலகத்தில் இருக்கிற அவருடைய சுரூபம் என்ன? ஒரு பாதமும் இல்லையோ. அதனால தான் ஏகபாத் பாருங்க. ஏகா பாதா அத்தியாதி ஏகபாத் பாதோத்ய விஸ்வா பூதானி. புருஷத்துல விஸ்வா பூதானின்னு இருக்கு, சாந்தோக்கியத்துல சர்வா பூதானின்னு இருக்கு. இந்த வேதத்துல இருக்கக்கூடியதான வித்தியாசங்கள் பாதோஸ்ய விஸ்வா பூதானி இது ஸ்ருதி. பகவத்கீதையில விஷ்டம் கிருஷ்ணம் ஏகாம்சேனோ ஜகத் சொல்ற பதில எல்லாத்தையும் வியாபிச்சு நான் இருக்கேன். ஒரு அம்சம் இங்க இருக்கு, இது இந்த உலகம் எல்லாம். மூணு அம்சங்கள் மேல இருந்து போங்க, உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது. அதுபோல ஏகபால் பகவானுடைய திவ்யமான நாமாக்கள் நமக்கு வாழ்க்கையில சாதுரியத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியதான நாமாக்களை பார்த்தோம். சதுர்மோர்ச்சதுர்பாஹோ சதுர்வியூஹ சதுர்கதி சதுராத்மா சதுர்பாவா சதுர்வேத விதேகபால். அடுத்தது சமாவர்த்தோ நிவர்த்தாத்மா துர்ஜயோ துரதிக்ரம துர்லபோ துர்கமோ துர்கோ துராவாசா துராரிஹா. எல்லாம் துரு துருன்னு ஆரம்பிக்கிறது. என்ன அர்த்தம்னு